நம்ம எல்லோருக்கும் தெரிந்தபடி நம்ம இன்னைக்கு சங்கீதம் ஒரு புது சங்கீதம் சங்கீதம் 51 நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு விதத்தில் பராமரிப்பாக நடத்துதலாக இருந்தாலும் நம்ம இப்போ தான் தாவீதுடைய வாழ்க்கை வரலாறுடைய பாவம் பழிவாங்குகிற பராமரிப்பு அப்படின்ற கம்பீரமான பாடங்களை படித்து வரும்போது அதுக்கு ஏற்ற சரியான பதில் இந்த சத்தியங்களுக்கெல்லாம் சரியான பதில் என்னவா இருக்க முடியும்? ஒரு ஆழமாக மனம் திரும்புதலையும் பாவ அறிக்கையும் நாம் படித்து அதை அனுபவிப்பது, அதன் மூலமாக தான் நம்ம பதில் அளிக்க முடியும். இதை வந்து இந்த சங்கீதத்தை வந்து என் சொந்த ஆர்வத்தோடு ஏதோ சொல்லி கொடுக்கறதோடு நான் நிற்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லோருக்குமே இங்கிலீஷில் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் வாங்க, உள்ளார்ந்த உந்துதல் உங்கள் எல்லோருக்கும் இது இல்லைன்னா நம்ம இதில் படிக்கிறதுல அவ்வளோ பிரயோஜனம் இருக்காது. ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வரும்போது இதை நான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும், இந்த சங்கீதத்தை ஒவ்வொரு வசனத்தை இதை புரிஞ்சிக்கணும், இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஆர்வத்தோடு நீங்கள் வரலன்னா, இன்ட்ரெஸ்டோடு வரலன்னா இதில் அவ்வளோ பயன் இருக்காது. பாருங்களேன், ஏற்கனவே நமக்கு இந்த ஜூம் மீட்டிங் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு குறை தான். எத்தனை பேர் இந்த கூட்டத்தினால நேரடியாக நடத்துகிற கூட்டங்கள் மாதிரி பயனடைகிறீங்க எனக்கு தெரியாது. சரிங்களா, நம்ம எல்லாம் இந்த சங்கீதத்தை படிக்கிறதுக்காவது ஒன்றா வந்து சபையில் கூடணுன்னா நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நம்ம தூரம் பல காரணங்கள்னால நம்மளால் வர முடியாமல் இருக்குது. இந்த ஜூம் மீட்டிங்கே நமக்கு முதலாவது இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ க்ரியேட் பண்ணுறதில்ல நேரடியாக இருக்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, இன்னும் இந்த சங்கீதமும் முக்கியமாக இதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தோடு இல்லாமல் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் எப்படி வருவீங்க? ஓகே, ஃப்ரைடே ப்ரேயர் மீட்டிங் ஆச்சு, அங்கே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி உங்கள் மியூட்டு போட்டு வீடியோவும் மியூட் பண்ணிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். பாஸ்டர் பாருங்கள், எல்லாம் எதை போதித்தாலும் ஆர்வத்தோடு ஊக்கத்தோடு அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் அவ்வளோ ஊக்கத்தோடு இருக்கலாம். இதை ஊக்கத்தோடு நான் கேட்குறதோ படிச்சுக்கொள்றதோ எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அது ஈக்கத்தோடு இருக்கிறது எப்படி தெரிய போகுது எனக்கு, இருக்கிறீங்களா இல்லையான்னு நேரடியாக பார்த்தாவது கொஞ்சம் தெரியலாம். அப்படி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய இழப்பு இழக்கிறது நீங்கள் தான் இல்லைங்களா. ஏன்னா இந்த சங்கீதம் ரொம்ப ஊக்கமாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டிய சங்கீதம். ஆகவே இன்னைக்கு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ முக்கியம்னு இதை உணர்த்தும்படி ஒரு விதத்தில் ஒரு வெட்டியோ ஆப்பிடைட்னு உங்கள் வாயெல்லாம் ஊறி உங்களுக்கு உள்ளார்ந்த உணர்வு, ஐயோ இதை நான் படிச்சுக்கணுமே, ஒவ்வொரு வசனமும் இதில் ஆழமாக புரிஞ்சுக்கணுமே, இது ரொம்ப அவசியம், இதெல்லாம் நான் தெரியாததுனால தான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும்படி ஒரு சின்ன முகவரி தான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். நம்ம அடுத்த வாரத்துலேருந்து இந்த சங்கீதத்துக்குள்ளே போகலாம். பல பேர் பல பரிசுத்தவான்கள் பொதுவாக சொல்கிறது முழு வேதத்துலேயும் எல்லா சங்கீதங்களில் விட சபை வரலாற்றில் சபைகளில் அதிகமாக பாடின அதிகமாக ஜெபித்த ஒரு சங்கீதம் என்று இருந்தால் 51வது சங்கீதம் தான் இருக்கும். ஒருவேளை நான் உங்களை கேட்டேன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே எதுங்க ரொம்ப பெரிய ஆசீர்வாதமான சங்கீதம் அப்படின்னா நீங்கள் பொதுவாக 23 சொல்லுவீங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், இல்லை 103 சொல்லுவீங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அதுதான் ரொம்ப அப்படின்னு. அநேக நேரத்தில் பார்த்தோன்னா அது ஒரு பாரம்பரியமாக இருக்கலாம், இல்லை சில நேரங்களில் ஒரு சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக அது நல்லா இருக்குங்க ஆறுதலாக இருக்குங்க படிக்கிறதுக்குன்னு. ஆனால் ஆழத்துலேயும் அதிசயத்துலேயும் உணர்வு பூர்வமாக அவைக்குரிய வளர்ச்சியும் ஒரு எழுப்புதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீதம் எதுனா 51 தான். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய சீர்திருத்தவாதிகள், ஏன் மார்ட்டின் லூத்தர் அவர் சீர்திருத்த காலத்தில் மிகவும் அதிகமான சபைகளில் பாடே ஆண்டவர் ஒரு சீர்திருத்தத்தை பரப்புவதற்காக பயன்படுத்தின ஒரு சங்கீதம் எதுனா அவர் இந்த 51வது சங்கீதம் தான் சொல்கிறார். 3வது நூற்றாண்டிலே அத்தனேசியஸ் அந்த பரிசுத்தவான் அவருக்கு பிடித்த ஒரு சங்கீதம் எது எல்லா சங்கீதங்கள்லன்னா இதைத்தான் அவர் சொல்கிறார். யோசிச்சு பாருங்களேன் இப்போ எவ்வளோ விஷயம் அதில் இருக்கும். அவர் வந்து அத்தனேசிஸ் என்ன கூட சொல்லியிருக்காருன்னா நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு டெய்லி நடு ராத்திரி ஆனாலும் சரி இந்த சங்கீதத்தை படிச்சுட்டு தூங்குங்க அப்படின்றார். சால்மர்ஸ் என்ற ஸ்காட்லாண்ட் பியூரிட்டன் தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளை, ஆவிக்குரிய ஆத்மீக தேவைகளை கள்ள தவறான எண்ணங்களை விட்டு, பாவ வஞ்சனையில் விட்டு என்னை தப்பு வைத்து, ஆவிக்குரிய செழிப்பில் என்னை வாழ வைத்த சங்கீதம் அப்படின்னு இருக்கிறார். இது ஒருவேளை இது சங்கீதத்தினுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு உணர்த்தணும்னு நான் பார்க்கிறேன். இந்த சங்கீதத்தை இன்னும் கர்த்தருடைய சித்தமான சில வாரங்கள் நாம் பார்க்க போகிறோம். இந்த முகவரியில் சில காரணங்களை நான் சொல்கிறேன். நம்ம ஏன் அந்த பெரிய பெரிய ஆளுங்க சொன்னது மாத்திரம் இல்லை, ஏன் நம்ம படிக்கணும், ஏன் நம்ம படிக்கணும், சில காரணங்களை பார்த்தோம்னா சில காரணங்கள் லிஸ்ட்டாக சொல்லிட்டு போகலாம். முதல் காரணம் என்ன, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எழுப்புதலும் ஒரு முன்னேற்றமும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? நம்ம சபையில் ஒரு எழுப்புதல் வரணும்னு விரும்புகிறீங்களா? எந்த எழுப்புதலும் எந்த வளர்ச்சியும் நேரடியாக நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பாவத்தை எப்படி அணுகிறோம் என்றதை பொறுத்து தான் இருக்கு. அதுங்களா, எந்த எழுப்புதலும் முன்னேற்றமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாவத்தை நாம் எப்படி அணுகிறோன்றதை பொறுத்து தான் இருக்கு. நாம் ஏற்கனவே இப்போ படிச்சுட்டு வரோம், கிரேட் கமிஷன் சர்ச் ஆகணும்னா தொடர்ந்து பரிசுத்தாவுடைய பிரசன்னம் நமக்கு இருக்கணும். ஆனால் அது ஏன் இல்லை, ஏன் இல்லை தெரியுமா? நாம் பாவத்தை பரிசுத்தாவியை துக்கப்படுத்தும்படிக்கு பாவத்தை அணுகிறதுனால தான். ஒரு தப்பு செய்கிறோம், ஒரு துக்கப்படுத்துகிறோம், அந்த துக்கத்தை சரி செய்து பாவத்தை எப்படி அணுகி அதுக்கு அறிக்கையிட்டு மனம் மாறுறதுன்னு தெரியாததுனால தான் அந்த பரிசுத்தாவியம் தொடர்ந்து துக்கத்தோடு இருக்கிறாரு. பரிசுத்தாவின் பிரசன்னமாக நாம் இல்லாத அப்படியே பழகி போயிட்டோம் வாழ்க்கையில். நாம் தொடர்ந்து பரிசுத்தாவின் பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னா பரிசுத்தாவியின் துக்கப்படுத்தாத ஆவியினுடைய செழிப்பு நம்ம வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்க்கணும்னா பேரளவுக்கு மனம் திரும்புதல் அறிக்கை, பாவ அறிக்கைன்றது சொல்கிறத விட்டுட்டு உணர்வு பூர்வமாக அதெல்லாம் நாம் அனுபவிக்கணும்னா இந்த சங்கீதம் தான் நமக்கு உதவி செய்யும். ஒன்று யோவானில் சொல்லலையா, இன்னும் சில நேரங்களில் நம்ம பாவத்தை எப்படி அணுகிறது, என்ன ஏதோ என்னங்க நல்லா தானே இருக்கிறோம், என்ன பாவம் செஞ்சோம் இன்னைக்கு, அப்படியே ஒரு ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. ஒன்று யோவான் என்ன சொல்லுது, நமக்குள் பாவம் இல்லை என்று சொன்னால் நாம் வஞ்சிட்டுக்கிறோம், அது பரிசுத்தாவியை துக்கப்படுத்துது. பாவமே இல்லாத எவ்வளோ செஞ்சுட்டு எவ்வளோ இப்படி இருக்கிறான் பாருன்னு அது துக்கப்படுத்துது. ஆனால் நாம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டோமானால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எல்லா நீதியிலிருந்து நம்மளை சுத்திகரித்து நாம் வெளிச்சத்தில் வாழ்வோம்னா என்ன அர்த்தம், வெளிச்சத்தில் நடப்போம், வில் வாக் இன் த லைட், அப்போ பரிசுத்தாவின் வெளிச்சம் மீண்டுமா நமக்கு கிடைக்கும். பாவ அறிக்கையின் மூலமாக நமக்கு பரிசுத்தாவின் வெளிச்சம் கிடைக்குது. பாருங்களேன், வேதம் பல இடங்கள் ஆவிக்குரிய செழிப்புக்கு வழி என்ன சொல்லுது, பாவத்தை நாம் எப்படி அணுகணும்னு சொல்லுது. ஏன் பழைய ஏற்பாடுலையும் நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன், நம்ம அதாவது ரெகுலராக செய்யறது, பாவங்களை மறைக்கிறவன் நாம ஒன்றும் அவ்வளோ இல்லைங்க, அப்படியே மறைச்சிக்கிட்டே அப்படியே இதுக்கிட்டே என்ன டீல் பண்ணுறதுன்னு தெரில, எப்படி அணுகணும்னு தெரில, மறைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்படி பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வளைய மாட்டான், செழிப்ராஸ்பர் செழிப்படைய மாட்டான். ஆனால் அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை காண்பான். ஆனால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறதுனா என்ன, எத்தனை பேர் அதை செய்கிறோம், நம்ம என்ன நம்ம செய்யறது என்ன, ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டோம், ஆண்டவரே தப்பு செஞ்சுட்டேன், சாரி 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 ஆண்டவரே, சாரி ஆண்டவரேன்னு ஒரே மௌனமாக ஒரு மௌன அஞ்சலி செலுத்துகிற மாதிரி ஒரு 10 seconds உட்காந்துருக்குது, அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு தொடர்ந்து முடிஞ்சிடுச்சு, என்ன இவருடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விட்டாச்சு. அதுவா பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுறது, ஒரு மேல் பார்வை, இதனால தான் நம்ம தேர்றது, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகவே இந்த சங்கீதம் நமக்கு அருமையான விதத்தில் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனோடு தொடர்ந்து ஐக்கியம்னா என்ன, தொடர்ந்து ஐக்கியத்தினால் வருகிற வளர்ச்சி, துக்கப்படுத்தாத பரிசுத்தாவின் பிரசன்னத்தினால் வருகிற தொடர்பான செழிப்புதல் கணிதறுதல் என்ன என்பதை வேதத்தின் மூலமாக வேதம் சொல்லுகிற விதத்தில் பாவத்தை நாம் அணுகும்போது தான் நமக்கு ஏற்படுது இல்லைங்களா? ஏன் பரிசுத்தாவி குடியிருக்கிறார் இல்லையா, ஏன் அவருடைய பிரசன்னம் தொடர்ந்து இல்லை, பாவத்தை அணுக நாம் படிக்கவில்லை. அதைத்தான் நாம் இந்த சங்கீதத்தில் செய்ய போகிறோம். பாருங்களேன், அது வந்து என்னைக்கோ ஒரு நாள் செய்யறதில்லை, திடீர்னு ஒரு பாவ உணர்வு வந்து திடீர்னு எந்திரிச்சு செய்யறதில்லை இல்லைங்களா, ஒரு ஃபிட்ஸில் அப்படியே வலிப்பு வந்த மாதிரி. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவ அறிக்கைதல் நம்மளுடைய ஒவ்வொரு நாள் ஜபத்திலையும் இருக்கணும் என்பதற்காக கர்த்தருடைய ஜபத்தில் மைய ஜபமாக நடுவில் அதை வைத்திருக்கிறார். நான் மற்றவர்களுடைய பாவங்களை கடன்களை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்க பாவங்களை மன்னி அறிக்கை இல்லையாது, அது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அது கரெக்டாக செய்யும் போது பரிசுத்தாவியினுடைய தொடர்பான பிரசன்னமோ தேவனுடைய ஐக்கியமோ நமக்கு கிடைக்கும். ஆனால் இது கிடைக்காத படிக்குத்தான் பிசாசுடைய பெரிய தந்திரமே சதியே நம்ம வாழ்க்கையில் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்று முழுவதமாக பாவத்தை பற்றிய தவறான போதனை, மனம் திரும்புதல் அறிக்கையை பற்றி தவறான போதனை கோணலான குறைவான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் அனுபவத்துக்கும் நம்மளை நடத்தும். பிசாசுக்கு தெளிவாக தெரியும், எஞ்சி இருக்கிற பாவத்தில் இருக்கிற நாம் பாவத்தை எப்படி அணுகணும்ன்ற குறித்து இவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டோன்னா, தவறான எண்ணங்களை வழிகளை வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்துட்டோன்னா அவங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கெடுத்துடலாம். அது தெரியும். அதனால பல விதங்களில் பிசாசு நம்மளை குழப்புறான். வரலாற்றில் பார்த்தனோன்னா நாலு விதமாக விசேஷமாக குழப்புறது உண்டு. அதுக்கு பேர் நாலு கள்ளப்போதகம். வரலாற்று முழுவதமாக இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாவத்தை நீங்கள் எப்படிங்க அணுகிறீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை அணுகிற விதம், உங்கள் ஆவிக்குரிய முன்னேற்றத்தை எப்படிங்க தடை பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, இதில் எதுலையாவது ஒன்றில் இருப்பீங்க நீங்கள், இல்லை ரெண்டு மூணில் இருப்பீங்க. பாருங்களேன், இங்கிலீஷில் வந்து இந்த நாலு கள்ளப்போதகம் என்னன்னா, பர்ஃபெக்ஷனிசம், பொசிஷனிசம், ஆன்டினோமியனிசம் அண்ட் லீகலிசம். தமிழில் எனக்கு அவ்வளோ தமிழ் அறிவு இல்லை, அதனால் நீங்கள் அந்த வார்த்தையை பொறுத்துக்கணும். அது என்னன்றதை நான் விளக்கி கொடுக்குறேன். நூற்றாண்டு நூற்றாண்டுக்காக இது வெறும் இறையியல் தவறு மாத்திரம் இல்லை, பயங்கரமான கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே நமக்கு தவறாக கணித்தராமல் நம்மளை முடமாக்கக்கூடிய தவறான போதனங்கள், பாவத்தை அணுகிற விதங்களில் தப்பான எண்ணம் இப்படி நமக்கு வந்துருச்சு. முதலாவது என்ன, பர்ஃபெக்ஷனிசம், பரிபூர்ணத்தன்மை. பரிபூர்ணத்தன்மை ஒரு கள்ள போதகம். இது ஒரு வஞ்சனையில் மக்களை வாழ வைக்கிறது. என்னன்னா, நீங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவ நிலையை வளர்ந்து அடைய முடியும், உணரக்கூடிய எந்த பாவமும் இல்லாமல் வாழ்கிற ஒரு நிலைமை, அதுதான் பரிபூர்ணத்தன்மை. எவ்வளோ நல்லா இருக்கும், பாவமே நாம் உணராத ஒரு நிலைமை. எதை எப்படி செய்கிறது, ஒரே விதத்தில் எனக்கு தெரிஞ்சு அதை எப்படி செய்கிறதுன்னா, பைபிளை ஆண்டவருடைய பிரமாணத்தை ஆழமாக நம்ம படிக்காமல் இருந்தோம்னா பாவத்தை நம்ம உணர மாட்டோம். உணரக்கூடிய பாவம் ஏதோ இருக்கிறது. ஏன் பாருங்களேன், பைபிளை ஆழமாக படித்து படிக்கிறது நியாயப்பிரமாணத்தின் ஆழத்தை தெரிய தான் பாவ அறிவு நமக்கு வருது. அதனால நியாயப்பிரமாணத்தை மேல் பார்வையாக படிச்சுட்டு போவோம், ஆண்டவருடைய கற்பனையை வளைச்சி அதனோட பரிசுத்த உயர்வை குறைச்சி வெளிப்பிரகாரமாக ஒண்டி அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஆழமாக வேதத்தை படிக்காமல் ஆழமாக பிரமாணத்தெல்லாம் படிக்காமல் இருந்தோன்னா ஒரு சிம்பிள் ஃபேத்தாக இருந்துக்கிட்டோன்னா நம்ம ஒரு பக்தியாக ஃபீல் பண்ணலாம். யோசிச்சு பாருங்கள், எத்தனை கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப பரிசுத்தமானு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப பக்திமானா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் ஆழமாக வேதத்தை படிக்கிறது இல்லை, அவங்களுக்கு அது ஓரளவுக்கு தான் படிச்சுக்கிறது, அந்த அளவுக்கு தான் தாங்கள் அந்த அளவுக்கு தான் தெரியும். அதனால அந்த அளவுக்கு உணரக்கூடிய பாவங்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தாங்கள் பரிபூர்ணர்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இது இது இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆழமான வேதத்தை படிச்சுட்டு போகாமல் வெறும் மேல் பார்வையாக படித்து ஒரு பரிசெய்யும் மாதிரி. அது அப்படித்தான் பாவத்தை பற்றி அக்கறையே இல்லை, பாவம் வாழ்க்கையில் இருக்கிறதும் உணராமல் ஒரு பர்ஃபெக்ஷனிசம் எண்ணத்தில் பரிசெயன் மாதிரி இல்லைங்களா, நான் அவனை மாதிரி இல்லை இவனை மாதிரி எவ்வளோ ஒழுங்குன்னு இப்படியே வலுப்பிட்டு போகுது. அது பரிசுத்தாவியினுடைய இதே கொடுக்காது. அவங்க என்ன நினைக்கிறது, அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு 51வது சங்கீதம் அவசியமே கிடையாது, எதுக்குங்க அறிக்கையிடணும், உணரக்கூடிய எந்த பாவமும் என் வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு ஒரு பொய்யில் வாழ்கிற ஒரு பொய். இன்னொன்று வந்து பொசிஷ்னலிசம், இது நமக்குள்ளே நிறையா இருக்கலாம். நாம் வந்து பாவமே அறிக்கையிட வேண்டியதில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு பரிபூரணத்துக்கு போயிடணும், உணரக்கூடிய பாவங்கள் ஒன்றும் இல்லை. இந்த பொசிஷ்னலிசம் என்ன இருக்குது, அறிக்கையே தேவையில்லை. ஏன், எதுக்கு அறிக்கை, இயேசு நமக்காக மரித்தார் இல்லையா, நம் பாவங்கள்லாம் இயேசு மேலே சுமத்தப்பட்ட தேவனுடைய கோபாக்கினை நம் தலைமையிலிருந்து இயேசு தலைமையிலுக்கு போயிடுச்சு இல்லையா, தேவனுக்கு முன்பதாக நாம் நீதிமானாக இருக்கிறோம் இல்லையா, நம் பாவங்களை எல்லாம் தண்டிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்டது, கடந்த காலம் நிகழ்காலம் வரப்புற காலம் எல்லா பாவமும் இரத்தத்தினால் மூடப்பட்டு இருப்பதனால், இயேசுவில் நாம் ஏற்றுக்கொண்டு இருப்பதனால், தேவன் இயேசுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை இல்லாமல் இருப்பதனால், அதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் அந்த உண்மைகளை அருமைகளை அதெல்லாம் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்முடைய நிலைமை இதுன்னு சொல்லி, ஆகவே நம் பாவத்தில் இன்னும் பாவத்தை மேற்கொண்டு வாழணும், பரிசுத்தம் வாழணும்னு இவங்க அதையே காரணமாக வைத்து அதை ஒரு பாவத்திலையும் ஒரு அக்கறை இல்லாத தவறான வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஒரு லைசன்ஸாக எடுத்துக்கிறாங்க. அதுதான் பொசிஷ்னலிசம். நம்முடைய பொசிஷன் கிறிஸ்துவில் நாம் யார், நம்மலாம் படித்தோம், அது உண்மை தான், எதுக்கு படிக்கிறோம், அதை அது கிறிஸ்துவில் நான் இது இப்படியா இருக்கிறேனேன்றது நினைத்து அதன் மூலமாக நான் பரிசுத்தமாக வாழணும். அது ஒரு கேர்லெஸ்ஸாக வாழ்கிறதுக்கும் பாவத்தை சீரியஸாக எடுக்காததுக்கும் ஒரு லைசன்ஸாக எடுக்கக்கூடாது. ஏன்னா உதாரணத்துக்கு நான் பாருங்களேன், இந்த பழிவாங்கிற பராமரிப்பு அப்படியெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணோம் இல்லைங்களா, பாவத்தின் விளைவுகளை பற்றி பிரசங்கம் பண்ணோம். என்கிட்ட பேசின சில பேருக்கு தனிப்பட்ட விதத்தில் டிஸ்கஸ் பண்ணவங்க எல்லாமே எனக்கு சொன்னது இதுதான், நிறைய பேர் இதுதான், பிரதர் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கிறிஸ்துவில் நாம் இருப்பதனால் நம்ம இயேசு நம்ம பாவத்தையெல்லாம் சுமந்து மறிச்சிட்டாரே, எது எங்கே நமக்கு பழிவாங்கிற பராமரிப்பு வருமோ, அதெல்லாம் அவ்வளோ நம்ம அலட்டிக்க வேண்டியதில்லை. எனக்கு தேவையான பரிசுத்தம் எல்லாம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. இயேசுவில் நான் யாராக இருக்கிறேன், இயேசுவில் நான் நீதிமானாக இருக்கிறேன், எனக்கு அந்த ஒரு பரிசுத்தம் போதும், அதனால தான் நான் பரலோகத்துக்கு போவேன், அது போதும்னு சொல்லிக்கிட்டு அதனால என்ன சொல்கிறாங்க, என்னுடைய பொசிஷன் இயேசுவில் நான் யார் என்றது பாவம் செய்வதற்கு ஒரு சாக்காக எடுத்துக்கிட்டு இப்படி வாழ்ந்துக்கிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறாமல் பரிசுத்தாவிய துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கலாம், நீங்களும் இருக்கலாம். அப்படி பாருங்களேன், ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் பண்ணிக்கிறது பாவம் செஞ்சுட்டு, ஆனால் இயேசுக்குள்ள நான் யார் பாருங்களேன், இயேசுக்குள்ள எல்லா நீதியும் மன்னிச்சிருக்கிறார், அதனால பரவாயில்லன்னு எத்தனையோ ரிஃபார்ம் சர்க்கிள்லையும் இந்த வஞ்சனையில் வாழலாம். இது பயங்கரமான கள்ளப்போதகம். இதுதான் நம்ம தேராமல் நம்மளை செய்து பொசிஷனலிசம், தவறாக பொசிஷனலிசமை பயன்படுத்தக்கூடாது. அது வந்து பரிசுத்தமாக்குறது நம்மளை உந்துதல் கொடுக்கறதா அதை பயன்படுத்தணும். தேவனுக்குள்ள யார் நான் என்பது என்னுடைய அனுபவத்துக்கும் இது இந்த சந்தர்ப்பம் தொடர்பு இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. பாருங்களேன், அதனால பாவத்தின் விளைவுகள் பழிவாங்கிற பராமரிப்பெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க கூடாதுன்றது தவறான கள்ளப்போதகம். அதுலேருந்து நம்ம தப்பணுமா, இந்த 51வது சங்கீதம் அந்த கள்ளப்போதகத்திலேருந்து நம்மளை தப்பு வைக்குதுங்க. அதனால இது படிக்கணும், ஏன்னா அதுலலாம் ஆழமான விதத்தில் உங்கள் மனசில் தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும், நீங்களாம் அதை எப்படியெல்லாம் டபாய்க்கிறீங்க, தனிப்பட்ட விதத்தில் பாவத்தை அணுகிற விதங்களில் இதை அதில் குழப்பிக்கிட்டு அதை இதை குழப்பிக்கிட்டு எப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட பரிசுத்தாவிக்கிட்ட டபாச்சுக்கிட்டு அவருடைய நிறைவெல்லாம் வாழ்கிறீங்கன்னு உங்கள் ஆள உள்ளார்ந்த மனசாட்சிக்கு தான் தெரியும். அதுலேருந்து உங்களை தோல் உரிச்சு வெளியே கொண்டு வர்றது இந்த சங்கீதம் 51. பாருங்களேன் எவ்வளோ நல்லது. நான் மூன்றாவதாக ஆன்டினோமியனிசம்னு ஒரு கள்ளப்போதகம் இருக்குது. அதில் நீங்கள் இருக்கலாம் சில பேர், அந்த வார்த்தையே பிரமாணத்துக்கு விரோதம், பிரமாணம்னாவே அவங்களுக்கு பிடிக்காது, அது பல தலைகள் உள்ள பாம்பு மாதிரி அது. இவங்க வந்து பர்ஃபெக்ஷனிசம் வந்து ஐயோ இதெல்லாம் அதெல்லாம் கடந்திருக்கிறவங்க, சங்கீதம் 51 நாங்கள் பாட வேண்டியதில்லை, ஏன்னா உணரக்கூடிய பாவங்களே இல்லாமல் இருக்குது எங்கள் வாழ்க்கையில். இந்த பொசிஷனலிசம் அது அவசியமே இல்லைன்றாங்க, ஏன்னா இயேசு எல்லாத்தையும் முடிச்சுட்டாருன்னு. இவங்க எப்படின்னா, ஆமாம் நம்ம பாவம் செய்கிறோம், ஆனால் இவங்களுடைய பாதி வேத அறிவில் அறகுறையாக வேத சத்தியங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய என்னென்னா பாவத்திலேயே தாங்கள் மகிமை பாராட்டுவாங்க, ஆன்டினோமியனிசம். பாருங்களேன், வேதம் சொல்லலையா எங்கே பாவம் பெருகிற்றோ அங்கே கிருபையும் பெருகிற்று. ஆகவே நாம் அதிகமாக பாவம் செய்யும் போது அதனால் தேவனுடைய கிருபை அதிகமாக வெளிப்படும். சகோதரர்களே, தாவீதை பாருங்கள், வாபராமை பாருங்கள், பொய் சொன்னார், தேவன் மன்னித்தார். தாவீதை பாருங்கள், விபச்சாரம் செய்தார், கொலை செய்தார், ஆனாலும் அந்த கதைகளே மகிமையாக இது பண்ணுவாங்க. தேவனுடைய இரக்கம் எவ்வளவா விளங்கிட்டு பாருங்கள். ஆனால் பாருங்களேன், அதனால நீங்கள் அதுக்கெல்லாம் விட்டுருங்க, ஏன்னா எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிப்பாருன்னு இவங்க ஒரு போதும் முழுசாக பைபிளை படிக்க மாட்டாங்க. பாருங்களேன், மனம் திரும்பி அந்த பாவங்கள்னால அந்த மக்களுடைய வாழ்க்கையில் வந்த வளைவுகள் எவ்வளோ பயங்கரங்கள், எதை விதைத்தாங்களோ அதை அறுப்பாங்க, மோசம் போக்காதுங்க, அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அறகுறையா மேல் பார்வையான அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆன்டினோமியனிசம், தவறான போதகம். இந்த கள்ளப்போதகம் எல்லாமே அறகுறையா வேதத்தை புரிஞ்சுக்கிட்டு வர்றது. எங்கே பாவம் வளர்ந்துச்சோ அங்கே கிருபையும் வளர்ந்துச்சு. அடுத்து தொடர்ந்து பவுல் என்ன சொல்றாரு, அதை விட்டுருவாங்க. அடுத்து அந்த 6வது அதிகாரத்தில் போல்தான் சொல்கிறேன், எங்கள் பாவம் வளர்ந்துச்சோ கிருபை வளர்ந்துச்சு. அதனால பவுலே சொல்கிறாரு, கிருபை வளரும்படிக்கு நாம் தொடர்ந்து பாவம் செய்வோமா, ஒரு காலம் இல்லை என்றார். ஒரு காலம் அதை விட்டுருவாங்க அவங்க. பாருங்களேன், இந்த ஆன்டினோமியன் காலாகாலமாக சபை வாழ்க்கையை சபை வரலாற்றில் சபையை கெடுத்துருக்குற, அதுலேருந்தும் நம்மளை காப்பாற்றக்கூடியது இந்த சங்கீதம் 51 தான். ஆவியானவர் தான் அதை இதோட போதகங்களில் நம்மளை காப்பாற்றுவார். சாத்தான் இப்படித்தான். இன்னும் அடுத்ததாக லீகலிசம். பொது முதல்ல நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, பர்ஃபெக்ஷனிசம் பரிபூர்ணத்தன்மை, பொசிஷனலிசம் கிறிஸ்துக்குள் நம்முடைய நிலைமை, ஆன்டினோமியனிசம் நியாயப்பிரமாணத்துக்கு விரோத, நியாயப்பிரமாணமே இல்லைன்றது. கடைசியில் லீகலிசம், நியாயப்பிரமாணத்தின் ஒரு ஒரு கட்டாயம், ஒரு லீகலிசம். இவங்க வந்து வித்தியாசம், இவங்க வந்து பாவத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறவங்க, மற்றவங்க மாதிரி இல்லை. ஆனால் அந்த பாவத்தையும் பாவ குற்றனையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த பாவத்தை வந்து கடவுளுடைய சுவிசேஷத்தில் வெளிப்படுகிற கிருபையிலையும் பலத்திலையும் அதை அணுகணும்னு இல்லை, தங்களுடைய சொந்த மாம்ச முயற்சிகளில் தாங்களை அந்த பாவத்துக்கு ஈடுகட்டுற முயற்சிகளில் ஈடுபடுறவங்க பாருங்களேன். நம்மளில் இருக்கலாம் லீகலிசம் வந்து பாவத்தை எக்ஸ்கியூஸ் பண்ணலாம். ஆமாங்க, நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் நம்ம பரிசுத்தமாக இருந்துட்டு வேணும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு விசுவாசத்தின் ஊடமாக அவருடைய சுத்திகரிப்போம், மன்னிப்போம், ஆவின் பலத்தை பெற்று பரிசுத்தமாக இருக்கிறதுல நம்ம சொந்த முயற்சியில் நம்மளை அடக்கி உடக்கி நம்மளை தண்டித்து நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம். ரோமன் கத்தோலிக்கில் இதில் ரொம்ப செய்வாங்க இல்லைங்களா. ஏன் லூத்தரே தன்னைத்தானே வாரில் அடிச்சுக்கிட்டு உபவாசம் பண்ணிக்கிட்டு தன்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு வதச்சிக்கிட்டு இருந்தார், அதான் லீகலிசம். நம்மலாம் அப்படி செய்யறது இல்லைங்க பாஸ்டர், அப்படியெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் உண்மையாக ஆண்டவருக்குள்ளே நடக்கணும், பரிசுத்தமாக வாழணும்னு உணர்வு இருக்கிற நிறைய ஆத்மாக்கள் இதில் தான் விழுந்து போயிடுறாங்க பாருங்களேன். நம்மளையும் இருக்கலாம் அப்படி பிரசங்கத்தை கேட்க கேட்க நமக்கு என்ன ஆகுது, பாவத்தை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாமல் தனிப்பட்ட விதத்தில் நம்ம பாவத்தை அறிக்கை இட்டுட்டு சில கண்ணீர்களை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறது, நம்மளையே நம்மளை உள்ளுக்குள்ளே வாட்டிக்கிட்டு வருத்திக்கிட்டு ஒரு சோகமாகவே என்னையே நான் தண்டிச்சுக்குவேன், இல்லைன்னா உபவாசம் பண்ணுறது, அதை பண்ணுறது, அதையெல்லாம் பண்ணி என்னை வருத்திக்கிட்டு வேதனைப்படுத்திக்கிட்டு ஒருவேளை ஆண்டவர் என்னை இதனால் ஏற்றுக்கொள்ளுவார் என்ற நினைக்கிற ஒரு குணம், அதான் லீகலிசம். லீகலிசம் ரொம்ப சந்திரம் பாருங்களா. இதெல்லாம் தவறான போதகம். பாவத்தை இப்படியெல்லாம் அணுகவே கூடாது. இதெல்லாம் அணுகிறது வந்து பரிசுத்தாவின் பிரசன்னத்தையோ விடுதலையோ நமக்கு கொடுக்காது. இந்த நாலு விதங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை சுவிசேஷ சந்தோஷத்தை கெடுத்து பரிசுத்தாவின் பிரசன்னம் இல்லாமல் நம்மளை செஞ்சிடும். பர்ஃபெக்ஷனிசம், பொசிஷனலிசம், ஆன்டினோமியனிசம், லீகலிசம், இதெல்லாம் பியூரிட்டன் சொல்கிற மாதிரி இல்லைன்னா ஆத்தும சத்ருக்கள், நம்ம ஆத்மாவை வியாதினால் நிரப்பிடக்கூடிய சத்ருக்கள். இதுலேருந்தெல்லாம் நாம் எப்படிங்க விடுபடுறது, விடுபட்டு வேதபூர்வமாக பாவத்தை அணுகி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள பாவத்தை அணுகி பரிசுத்தாவின் பிரசன்னத்தில் எப்படி வாழ்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஃப்ரைடே தவறாமல் அட்டெண்ட் பண்ணி சங்கீதம் 51 படிங்க. அதுதான் இந்த சங்கீதம் நம்ம கற்றுக் கொடுக்க போகுது இல்லைங்களா. சபை வரலாறுல எத்தனையோ பேருக்கு விடுதலை கொடுத்த சங்கீதம் இது. ஏன் அத்தனை புகழ்றாங்க இந்த சங்கீதத்தை, ஏன்னா அப்படிப்பட்ட தவறில் வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க விடுதலை பெற்ற சங்கீதம். அதுதான் பெரிய காரணம் நம்ம படிக்கிறதுக்கு பாருங்களேன். அதனால தான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுத்த பார்க்குறேன். நம்ம நிறைய உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆத்மாவில் போராடிக்கிட்டு இருக்க போராட்டங்களுக்கு விடுதலை இங்கே இருக்குங்க. அடுத்ததாக ரெண்டாவது காரணம், இந்த சங்கீதத்தை ஏன் படிக்கணும், இந்த சங்கீதத்தில் வருகிற அறிக்கையோ மனம் திரும்புதல் மூலமாக வருகிற மாபெரும் ஆசீர்வாதங்கள். ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணோம் நம்ம, அறிக்கையும் மனம் திரும்புதலும் சுகமோ எழுப்புதலோ மன்னிப்போம். நம்ம ஏற்கனவே தேவனுடைய சிக்ஷைகளை அனுபவிச்சுக்கிட்டு கொண்டிருந்தோம் நான் வாழ்க்கையில், அதுலேருந்து விடுதலை தான் அங்கே கொடுக்க முடியும். தாவீது நல்லா தெரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவருடைய சிக்ஷை பழிவாங்கிற பராமரிப்பு வரும். இப்போ இந்த வாரத்தில் இந்த படிக்க போகிறோம், அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் சிக்ஷை வரும்போது அதை எந்த மனசில் அணுகுனா அந்த சிக்ஷை நமக்கு குறையும்னு தெரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் மீண்டும் அவர் ராஜா ஆனார் பாருங்களேன். அழிஞ்சு ரோட்டுக்கு வந்த மனுஷன் திருப்பி ராஜா ஆனது ஏன், இது மனம் திரும்புதல்னால தான். பாவத்தின் விளைவுகள் வரதான் செய்யும், ஆனால் அந்த விளைவுகள் நம்ம லெகு ஆக்கிக்கிட்டு அந்த விளைவுகள் நம்முடைய பரிசுத்தமாக்குதலுக்கும் நம்முடைய புதுப்பிக்குதலுக்குமே சாதனமாக மாற்றிக்க கொள்ளக்கூடியது மனம் திரும்புதல் தான். குற்றத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி நமக்கு இளைப்பாறுதலை, சமாதானத்தை, இரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டுமாக தந்து நம்மளை கணிதருகிற வாழ்க்கையாக கிறிஸ்து சுவிசேஷத்தை ஆர்வத்தோடு அறிவிக்கிற மக்களாக. ஏன்னா ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய ஹால்மார்க் தங்கம், ஹால்மார்க் தங்கமானு பார்த்து வாங்குறோம். இது சொக்க தங்கமா, இது உண்மையான விசுவாசியா அப்படின்றத. அது மாத்திரம் இல்லை, ஒரு வெற்றிகரமாக வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையின் கிறிஸ்தவனுக்கு ஒரே அடையாளம் என்ன தெரியுமா, அவன் பாவத்தின் உணர்வில் தொடர்ந்து பாவத்துக்காக துயரப்படுறவனாக இருக்கிறான், அதான் அடையாளம். வெற்றிகரமாக நீ வாழ்றனா அதான் அடையாளம். பரிசுத்தாவின் உணர்வு நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவன் வாசமாக இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தில் அவர் வாசமாக இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம்னா என்னங்க, இந்த சங்கீதம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது. தேவன் வாசம் இருக்கிற இப்படிப்பட்ட உள்ளத்தில் தான் தேவன் குடியிருக்கிறாரு. அவருடைய ஆவி பிரகாசிக்கிறது இப்படிப்பட்ட உள்ளங்களில் தான். அப்படி நம்ம இருக்கிறோமா, ஏன் பாவத்தை நம்ம டபாய்க்க வேண்டியது, ஆவியானவர்கிட்ட டபாய்த்துக்க வேண்டியது, பர்ஃபெக்ஷனிசம் பொசிஷனலிசம் குதிச்சு குதிச்சு அங்கேயோ இங்கேயோ எஸ்கேப் ஆகி நம்ம சமாளிக்க வேண்டியது பாவத்தை. நொறுங்குண்ட இருதயத்துக்கே வர்றது இல்லையா நம்ம. அதனாலதான் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். உலகத்துல துயரப்படுறோம், ஐயோ எத்தனை துயரம் உலகத்துல, உலக துயரம் மரணத்துக்கு நம்மளை கொண்டு போவோம். ஆனா ஆவிக்குரிய துயரம் தான் எல்லா பாக்கியத்துக்கும் வேறு. அந்த துயரம் இல்லாத எந்த பாக்கியமும் நமக்கு வந்துடாது. ஆவிக்குரிய துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய சங்கீதம் இதை விட என்ன இருக்க முடியும்? எந்த துயரம் தான் நம்மளை சாந்த குணம் உள்ளவர்களாக, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக இந்த சங்கீதத்துல வரப்போகுது. சுத்த இருதயம் நமக்குள்ள உருவாக்கி நலவரமான ஆவியை நமக்குள்ள கொடுத்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் கொடுத்து பரிசுத்த ஆவியை கொடுத்து பாவிகளை உன் வழியில் நடத்து வேண்டாரு தாவீது. ஏன் சுவிசேஷ பணியில மிகுந்த ஆர்வமும் ஆவியின் நிறைவும் கொடுக்கக்கூடியது என்னுடைய ஆவியை என்னிலிருந்து எடுத்துறாதியும் கேட்கிறாரு இல்லைங்களா. இந்த இதை விட பெரிய பேசேஜ் இருக்க முடியாதுங்க. பாவத்தை குறித்து துயரம் கொடுக்கிறது. ஆகவே இந்த சங்கீதத்தை படிக்கணும் பாருங்களேன். ஒருவேளை உங்களை யாராவது பாவத்தின் அகோரத்தை உண்மையா உணராம இருந்து தேவனுடைய மாபெரும் கிருப எவ்வளவு அதிசயமான கிருப உணராம இருந்தீங்கன்னா இது உணர வைக்கும். அநேக நேரங்களில் கிருப நமக்கு அர்த்தம் இல்லாம போறதுக்கு, அது அமேசிங் கிரேஸ் அதிசய கிருபையா இல்லாமல் போறதுக்கு என்ன காரணம்? பாவத்தின் அகோரம் ஆழம் நம்ம உணராதனால. இந்த ரெண்டு விஷயத்திலையும் தாவீது இந்த சங்கீதத்தின் மூலமா நமக்கு ஒரு 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 படமாக பாவத்தினுடைய அகோரத்தை ஒரு பக்கம் காட்டுறாரு. முச்சடைச்சு போகும்படிக்கு தேவனுடைய மன்னிக்கும் கிருபையை நமக்கு எடுத்து காட்டுற. ஆகவே இந்த சங்கீதத்தை படிப்பது ரொம்ப அவசியம், ரொம்ப பிரயோஜனம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த சங்கீதத்தை காண்டி ஒருத்தர் இப்படி சொல்றாரு, இந்த சங்கீதத்தை காண்டி நீங்கள் அனுதினம் ஜெபிக்கிறவர்களா இல்லைன்னா ஒன்று நீங்கள் விசுவாசியாகவே இல்லாமல் இருக்க முடியும், ரெண்டாவது காரணம் நீங்கள் வெற்றிகரமான கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையை வாழலைன்றதுக்கு அர்த்தம். இதை விட நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்று நீ விசுவாசி இல்லை, இந்த சங்கீதத்தை ரெகுலராக ஜெபிக்காத இருந்தானா இல்லைன்னா நீ வெற்றிகரமாக வாழ்ந்துக்கிட்டு இல்லை. விசுவாசி ஆனால் வெற்றிகரமாக வாழ்ந்துக்கிட்டு பாவத்தை எப்படி எப்படியே டபாச்சிக்கிட்டு இருக்கிற, வாழ்க்கையில் பாவம் இருக்கு இல்லைனா நீ வஞ்சனா இல்லை. அப்படி எப்படி பொசிஷனலிசம், ஆன்டினோமியனிசம், என்ன பர்ஃபெக்ஷனிசம்ல, லீகலிசம்ல என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஆனால் இந்த வேதபூர்வமாக பாகத்தை அணுகலை நீ. அதனால தான் உனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி இல்லை. உங்கள் இருதயத்தில் பாருங்களேன் இதை ஜபிக்கலைன்னா இப்படி தான் தந்திரமாக நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யட்டும். இதை படிக்கும்படிக்கு இந்த சங்கீதத்தில் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சுருக்கமாக இதனோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இதனோட முதல் அறிமுகமே சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் சங்கீதத்துக்கு மேலே எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருக்குது? ராக தலைவனுக்கு தாவீது எழுதிய பாடல். பெத்சேபா எப்போ எழுதினாரு, எப்போ எழுதப்பட்டது? பெத்சேபாவோடு தாவீது செய்த பாவத்துக்கு பிறகு, பாவம் செய்யும் போது இல்லை, பிறகு ஒரு வருஷம் ஆச்சு பாவம் செய்து. அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்து பிள்ளையும் பிறந்தாச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிறகு தீர்க்கதர்சி ஆகிய நாதன் தாவீதினிடத்தில் சென்ற காலத்தில் இது பாடப்பட்டது. பாருங்களேன் இந்த சுச்சுவேஷன், இந்த சங்கீதம். பல சங்கீதங்கள் எந்த சுச்சுவேஷனில் எழுதப்பட்டு நமக்கு தெரில, அதுவும் வேத வரல. இது நமக்கு மனசில் ரொம்ப தெளிவாக தெரியும் எந்த சுச்சுவேஷன். இப்போ தான் படித்து முடிச்சிருக்கிறோம். மனசாட்சி தூங்கிக்கிட்டு இருந்த நேரத்தில் தாவீதுக்கு தான் செய்த பாவத்தின் அகோரத்தை உணராமல் பின்வாங்கி போன நிலையில் நாத்தன் வந்து ஒரு ஓமையின் மூலமாக அவருடைய தூங்கிட்டு இருக்கிற மனசாட்சி எழுப்பினார். மனசு ஆடி போயிட்டார். அந்த வரலாற்று பகுதியில் ஒன்று சாமியலில் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் சொன்னார், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பாவம் செய்தேன். ஆனால் எத்தனையோ நாள், ஒரு வருஷம் அந்த தீர்க்கதர்சி அந்த பரிசுத்தவான் பின்வாங்கின நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு தேவனை பாடுறது புகழ்றதெல்லாம் விட்டுட்டார். அதுக்கப்புறம் இந்த வசனம் சொல்லி முடித்த பிறகு மனம் நொறுங்கி போய் ஒருவேளை மகன் இறந்து போன பிறகு அவருடைய ஆராதனை அறைக்குள்ளே போய் அப்போதான் அந்த சுரமண்டலத்தை எடுத்து தன்னுடைய ஆவி மனசாட்சி எழுப்புதல்னால் ஆவிக்குரிய உணர்வு பூர்வமாக இந்த தன் ஆத்மாவே கொற்ற மாதிரி கண்ணீரோடு இந்த பாட்டை அவர் பாடி இருக்கிறார். பார்த்தீங்களா, இந்த பாட்டு யார் தனிப்பட்ட டைரியில் அவள் எழுதி வைக்கல. நம்மலாம் நம்ம பாவங்களை என்ன பண்ணுறோம், யாருக்கும் சொல்கிறது இல்லை, டைரியில் கூட எழுதி வைக்கிறது இல்லை. சில நேரங்களில் நான் யோசிச்சு பாருங்க, தாவீது என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு மனற்றத்தை கொடுத்தார்னா இது தனியாக எழுதி வைக்கிறது இல்லை. ராக தலைவனுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? அது எந்த அளவுக்கு மனம் நொறுங்கி போச்சுன்னா, இது பப்ளிக்கா, இதெல்லாம் அறியும்படிக்கு, இதை பாடும்படிக்கு, என்னுடைய பாவத்தினுடைய அகோரத்தை உணர்வ மக்கள் யாரும் இப்படி போயிடாதபடிக்கு, ஒரு மக்களுடைய பயனுக்கு. யோசிச்சு பாருங்க, நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் பப்ளிக்கா நம்ம இது பண்ண பார்ப்போமா? அதோ நம்முடைய தனிப்பட்ட ரகசிய மாம்ச பாவங்களை யோசிச்சு பாருங்களேன். நம்ம ராக தலைவனுக்கு ஒப்பு கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நீங்க செஞ்ச ஏதாவது ஒரு பாவத்தை எல்லாம், அதனோட குகௌரத்தை பயங்கரத்தை எல்லாத்தையும் அடுத்த வாரம் சர்ச் ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன்ல போட்டு ஒரு மியூசிக்கை போட்டு எல்லா மக்களும் பாடுங்க இந்த பாட்டுன்னு போடுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், என்ன மோசம் அப்படின்னு நினைச்சுக்கோமாங்க. ஆனால் தாவீது அதை பற்றி கேர் இல்லை. உண்மையான மனம் திரும்புதலோடு மக்கள் இதை காலா காலத்துக்கு பாடட்டும், என்னுடைய அகோர பாவ அனுபவத்தை ஆண்டவர் இதில் பரிசுத்தாவியாரன் இதை பயன்படுத்தி அவர் ஒரு இறையல் கொடுத்துருக்கலாம். மனம் திரும்புதல்னா இது இது குணங்கப்பா, இதெல்லாம் அடையாளங்கள் இருக்கும்னு. அது வேதத்தில் சில இடங்களில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இங்கே ஒரு ஜீவனுள்ள உதாரணமாக கொடுக்க காமிச்சிருக்காரு. இதாயா உண்மையான மனம் திரும்புதல். இதை பார்த்து நம்ம படிப்போம். இந்த சாம் வந்து 19 வசனங்கள், முதல் 12 வசனங்கள் வந்து அவருடைய அறிக்கை. அந்த பாவ அறிக்கையும் மன்னிப்புக்காக வேண்டுதலும் இருக்கு. அதில் ரெண்டு பாகமும் வருது. ஒன்னுலேருந்து 9 வரைக்கும் பாவத்தின் அகோரத்தை உணர்ந்து அறிக்கை இடுறாரு. அதுக்கப்புறம் அறிக்கை இட்டுட்டு இன்னுமே இப்போ மன்னிச்சிருங்க, நான் தொடர்ந்து போகிறேன் இல்லை, இன்னுமே நான் வாழ்கிற வாழ்க்கை சுத்தத்தோடு இப்படி உலாதபடிக்கு வாழணும்னு 10-12 வரைக்கும் ஜெபிக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மீதி இருக்கிற 7 வசனங்களில் நீங்கள் மன்னித்த பாவியாக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற பாவியாக, நான் இன்னுமே நன்றியோடு அந்த உறுதியோடு அந்த நன்றியை வெளிக்காட்டும் வண்ணமாக நான் எப்படி வாழ போகிறேன்ற உறுதியும் எடுத்துக்கிறேன். பாருங்களேன், அதான உண்மையான மனம் திரும்புதல். பாவத்தை குறித்த அகோரத்தின் துக்கம், வெறுப்பு, பாவத்திலேருந்து திரும்பி தேவனுக்கு கீழ்ப்படுகிற முழு நோக்கத்தோடு வாழ்வது இல்லைங்களா, அதை நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் இதை ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம தூங்கிட்டு இருந்த மனசாட்சிக்கு நாத்தன் வந்து எழுப்பி அவரை எழுப்பலைன்னா சங்கீதம் 51 கிடையாது. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம மனசாட்சி அது எப்போ பாரு வேலை, கொஞ்சம் விட்டோம்னா தூங்கிரும், அதான் வேலை. சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டா அப்படி தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மனசாட்சி, கொஞ்சம் விட்டா தூங்கிரும். அதை தொடர்ந்து நாத்தன் வந்து அதை நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன் எழுப்பிக்கிட்டே இல்லைன்னா அது தூங்கிட்டு தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நாத்தன் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. பிரசங்கத்தின் மூலமாக நாத்தன் வராரு, சகோதரங்கள் மூலமாக, பராமரிப்பின் மூலமாக, சுவிட்சைகள் மூலமாக. நீ தான் அந்த மனுஷன், நீ தான் அந்த பாவத்தை செஞ்சதுனால தான் இப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்க, செஞ்சதுனால தான் அவன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, செஞ்சதுனால தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதை நாம் தபாச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. தாவீது மாதிரி நான் பாவம் செய்தேன்னு மனம் நொறுங்கும் போது தான் இந்த சங்கீதத்தை நம்மளும் அதே ஆவியோடு பாட முடியும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம்.